கதாச்சித் ஜாகர்த்தியாம் விஷய கரணை சம்யவஹரன் கதாச்சித் ஸ்வப்னஸ்தானபிச விஷயானேவ ச பஜன் கதாச்சித் சௌக்யம் சுகம் அனுபவன்னேவ ச ததம் முனிர்ந வியாமோகம் பஜதி குரு தீட்சாட்சததமாஹ கதாப்யாசாவாசாஹ பஜதமித திவ்யாம்பரதரஹ பஜத் பஞ்சாஸ்யோத்தாம் த்வஜமபி ததானஹ கடிகடே மனஸ்வீ நிசங்கஹ சுஜன ஹ்ருதய ஆனந்த ஜனக முனிர்ந வியாமோகம் பஜதி குரு தீட்சாட்சததமாஹ கதாசித் சத்வஸ்தா க்வசிதபி ச ரஜோ வ்ருத்தி சுகத சமோ வ்ருத்தி க்வாபி த்ரிதய ரஹிதா க்வாபி ச புனா கதாசித் சம்சாரி ஸ்ருதிபத விஹாரி க்வசிதோ முனிர்ந வ்யாமோஹம் பஜதி குரு தீட்சாட்சத தமாஹ ஜீவன் முக்தானந்த லஹரி பிரகரணம். பரத்பாதால் எழுதின பிரகரணங்கள்ல ஆத்மானுபவத்தை சொல்லக்கூடியதான பிரகரணமாக இது அமைஞ்சிருக்கு. சிவானந்த லஹரி பக்தி பிரதிபாதகமா பார்த்தோம், சௌந்தர் லஹரி பக்தியோட தத்துவ பிரதிபாதகமாக இருந்தது. இந்த ஜீவன் முக்தானந்த லஹரியில ஜீவன் முக்தனுடைய சுவாத்மானுபவம் சொல்றார். ஜீவன் முக்தன் அப்படின்னு சொன்னா சரீரத்தோடைய இருந்துட்டு முக்தி அடைஞ்சவர். சாதாரணமாக மற்ற எல்லா மதங்கள்லையும் முக்தி என்றால் ஏதோ வைகுண்ட லோகத்துக்கோ கைலாசத்துக்கோ சுப்பிரமணிய லோகத்துக்கோ அந்தந்த லோகத்துக்கு போறது முக்தி அப்படின்னு சொல்றது வழக்கம். ஆனா பகவத்பாதால் என்ன சொல்றார், இந்த சரீரத்திலேயே இங்கிருக்கும் பொழுதே முக்தியை அடையலாம். முக்தின்னா என்ன, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான கவலைகளோடு விடுபடுறது. சரீரத்தினால நமக்கு எந்த ஒரு உலகத்துல நம்ம சேர்ந்திருக்கோமோ அந்த உலகத்துல சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. சுகம் வேணும்னு நினைக்கிறோம், சுகம் வரல. துன்பம் வேண்டாம் நினைக்கிறோம், அப்பப்ப வந்துடுறது. அத போக்கடிக்க முடியல. இத்தனைக்கும் காரணம் என்னன்னு யோசனை பண்ணி இந்த பூத உடல்ல நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கிறது தான். நான் எனது, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பேத்திகள், பேரன்கள், என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய ஆத்துக்காரர், என்னுடைய ஆத்துக்காரி இப்படின்னு வச்சுண்டு அவளுக்கு ஏதாவது துன்பமோ இன்பமோ வந்து நமக்கு வந்தா போல ஆயிடுறது. அவ சௌக்கியமா இல்லைன்னா நமக்கு என்ன கஷ்டமா இருக்க, இதுக்குதான் சம்சாரம்னு பேர். சம்சாரம் என்று சொன்னால் நம்ம சரீரத்திலையும் நமக்கு சேர்ந்தவாளுக்கும் வரக்கூடியதான இன்பங்களையும் துன்பங்களையும் நமது என்று நினைச்சிருந்த நாம் நினைக்கிறோம் அனுபவிக்கிறோம் பார்த்தேடா இது. இது அப்படி சொல்லலாம், நமது இல்லைன்னு வச்சிருந்தோம்னு வச்சுட்டா போறத கஷ்டம் வந்த பண்ண தெரியுது. அப்ப இத போக்குறதுக்கு வழி என்ன அப்படின்னு தேடி பார்த்து சரீரத்துக்கு அப்பாற்பட்டதாக ஒரு ஆத்மா இருக்கு. அப்பாற்பட்டதுன்னா வேற எங்கேயோ இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு. அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற நான் தான் ஒரு தத்துவம் இருக்கு. அதை தனிய பிரிச்சு நம்ம அனுபவிக்கல, பிரிச்சு மனசால பாக்கிறோம். ஒன்னு இருக்குன்னு வேதாந்தம் சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கிறோம், ஆனா அதை அனுபவிக்கல. அதே நான் எனக்கூடியதான எண்ணம் வரணும். இந்த எண்ணம் வராத காரணம் என்னன்னா இந்த சரீரத்துல நான் எனக்கூடிய எண்ணம் திருடமா போயிடுச்சு. எப்படின்னு கண்ணு பார்த்தா நான் பாக்கிறேங்கிறேன், கால் நடந்தா நான் நடக்கிறேங்கிறேன், இப்படித்தானே இருக்கு. நமக்கு நல்லா தெரியறதுன்னு தெரிஞ்சு தப்பு பண்றவாழ என்ன பண்ண முடியும், தெரியாதவாழ்னா சொல்லிக் கொடுக்க முடியாது. நம்ம தெரிஞ்சிருக்கோம் இது கண்ணு இது காலுன்னு சொல்றேன். எப்ப இது காது இது காலு இது கண்ணுன்னு இதுன்னு சொல்றேனோ இது புஸ்தகம்னா என்னைக்காவது புஸ்தகத்தை நான் சொல்றேனோ, புஸ்தகத்தை நான் என்னைக்குன்னு சொல்ல மாட்டேன். புஸ்தகம் வேற, இது நான் வேற, புஸ்தகம் எனது எனக்கு சேர்ந்தது. அதே மாதிரியே என்னுடைய கை என்னுடைய காலுன்னு சொல்றேன் நான், கை வேலை எழுதினா நான் எழுதினேங்கிறேன், கால் நடந்தா நான் நடந்தேன்னு இது என்ன சேர்க்கணும். பதில் சொல்லி எல்லாம் புரிய வச்சா கூட டக்குன்னு கால் நடக்கிறதா நான் நடக்கிறேன்னு தான் சொல்றேன். இப்படி இந்த கை கால் புலன்கள் இடத்துல நமக்கு ரொம்ப நாள ஒருமைப்பாடு இருக்கு பார்த்தேடா, இதுதான் நாம் ஆத்மா என்று அறிந்து கொள்வதற்கு இடையூறா இருக்கு. அப்ப அத அறிந்தவன் ஜீவன் முக்தன். அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தேடையானால் பிறகு அது போல நாம இருக்கிறதுக்கும் உதவும்.
அதற்கு அகத்தான் சொல்றார் கதாச்சி ஜாகத்யாம் விஷயகரணை சம்யவஹரன் கதாச்சி ஸ்வப்னஸ்தானச்ச விஷயான் அபிச்ச பஜன்.
நமக்கு ஒரு மூன்று நிலைகள் கிளியரா தெரியும். அது என்ன? முடிச்சுக்கமா இருக்கிறதுனால முடிச்சுக்கமா புலன்கள்னால எல்லா விஷயங்களையும் பார்க்கிறோம், நல்லா தான் இருக்கு. இத பார்த்ததுனாலதான், விஷயங்களோடு சேர்ந்ததுனாலதான் நமக்கு எல்லா விதமான இன்ப துன்பங்கள் வர்றதுன்னு தெரிஞ்சு. துன்பம் மட்டும் இல்ல, இன்பமும் வருது. ஆனா அது டெம்பரரியா இருக்கு, ஒரு செகண்ட் இருக்கு அவ்வளவுதான். துன்பம் வந்தா போகவே மாட்டேங்குது, இன்பம் வரும் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே காலத்தை போக்கடிச்சுட்டு இருக்கோம். இது ஒரு நிலை. இதுல கண்ண காத மூக்க நாக்க தோல் என கூடியதான ஐந்து அறிவு புலன்கள், வாக்பாணிபாத பாயுபஸ்தம் என கூடியதான ஐந்து செயல் புலன்கள், மனசு புத்தி இத்தனையும் வச்சுட்டு அகங்காரம் வேற, இத்தனையும் வச்சுட்டு நம்ம இதோ போயிட்டு இருக்கோம் வாழ்க்கை. இது இவ்வளவுதானா? காலம்பரம் எழுந்து தேடிட்டே இருக்கும் இது சுகத்தை. எப்பாவது எனக்கு சுகம் வராதா, சுகம் வராதா, எதை பண்ணினா சுகம் வரும், காசு பார்க்க சுகம் வருமா, நாலு பேருக்கு நல்லது பண்ணினா சுகம் வருமா, இல்ல ஏமாத்தி விட்டு நம்ம மட்டும் சௌக்கியமா இருந்தா சுகமா வருமா, இப்படி இன்னும் தேடிட்டு இருக்கா மனுஷன். ஒவ்வொருத்தருந்து ஒவ்வொரு வழி. சரி, இப்படி தேடிக்கொண்டே இருக்கிறவன் சுகத்தை சில சமயத்துல அடையறான், ஆனா திவிலையா தான் சுகம் இருக்க, முழுமையா இல்ல. அனுபவிச்சு அனுபவிச்சு தேடி 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 ஓஞ்சு போயிட்டான். எப்படி பட்சியானது எல்லா இடத்துலயும் தேடி தேடி கடைசியில ஆகாரத்துக்காக அலைஞ்சு அலைஞ்சு பறந்து ஒஞ்சி போய் மறுபடியும் தான் இருக்கிற இடத்துக்கே வந்து எப்படி தூங்குறதோ, அதே போலதான் மனிதனும் காலம்பரம் எழுந்து பணத்தை சம்பாதிக்கணும், அந்த வேலை பண்ணணும், இந்த வேலை பண்ணணும், இங்க பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு அலைஞ்சுண்டு இந்த ராத்திரி இந்த மேல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைச்சுட்டுதான் தூங்குறான். தூங்குறப்ப பாருங்க, நல்ல உடம்புல சக்தி இருக்கிறப்ப தூங்குறானா இல்ல? ஒருவேளை அப்படி படுத்துட்டாலும் ஏதோ மனசுல நினைச்சிட்டு இருக்காமா தூங்குறதுங்கிறது மட்டும் எப்ப தூங்குறான், இனிமேல ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்ல தான் தூக்கம். அந்த தூங்கும் பொழுது புலன்கள்லாம் என்ன ஆறுது, மனசுக்குள்ள ஒடுங்கி வருது. என்ன பக்கத்திலேயே பேசினா காது கேட்கல சார், நல்ல வாசனை பதார்த்தத்தை அவருக்கு பிடிச்ச பதார்த்தத்தை வச்சாலும் அது ஒரு வாசனை பார்க்கலையே, வாய திறந்து நாக்கல திராட்சை பழம் போட்டாலும் அப்படியே நிக்கிறத உள்ள போகலையே. ஏன் ஒண்ணும் வேலை செய்யல, தூங்குற சமயத்துல ஒண்ணும் வேலை செய்யல. ரைட். இந்த நிலையில சரீரத்துக்கும் இந்த பூத உடலுக்கும் புலன்களுக்கும் உள்ள இருக்கிற நான் என்ன சொல்ல கூடிதான் அந்த ஆத்ம பதார்த்தத்துக்கும் சம்பந்தம் கட்டாயிடுது. அதனால வெளியில என்ன நடந்தாலும் ஒண்ணும் தெரியல. நீங்க பெட்டில் படுத்துட்டு இருக்கா, கீழே படுத்துட்டு இருக்கா, ஓட்டு இருக்கா, பிளான் வாங்கல இருக்கா, இதெல்லாம் தூங்கறதுக்கு முன்னால பாத்துல தூங்குற சமயத்துல என்னாச்சு? ஒண்ணு ஞானம் இல்ல. இந்த நிலை ரெண்டாவது நிலை தூங்கும் நிலை. இந்த தூங்குறப்ப நடுவுல சில நாளைக்கு சொப்னம் வருது சார். அந்த சொப்னம் என்னன்னா, நம்ம இஷ்டமா வரலை, ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம இஷ்டமா வரல, அது இஷ்டமா வருது. அந்த வரப்பப்பனா ஒரு நல்ல சொப்னம் வந்துருந்த நேற்றுக்கு வந்து இன்னைக்கு வரட்டுமே அப்படின்னு கேட்டுட்டா வரமாட்டேங்குது. அது எப்ப இஷ்டப்படுமோ அன்னைக்குதான் வருது. இது அங்கே நடக்கக்கூடியதான். இந்த சொப்னம் எப்படி வருது மனுஷனுக்கு அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வி. இத பத்தி வெஸ்டர்ன் பிலாசபில ரொம்ப சமப்பட்டிருக்காவா? நம்ம உபனிஷத்துகள்ல என்ன சொல்றது, நீங்க எப்பவோ ஏதோ பார்த்திருக்க, நீங்க பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்க மனசுல நெகட்டிவ் ஏற்பட்டிருக்கு. அந்த மனசு என்ன பண்றதுன்னு அதை மறுபடியும் திருப்பி பார்த்துக்கிறது, அதான் சொப்னம். இதனால என்ன தெரியறதுன்னு, நம்ம எங்கேயோ எப்பொழுதோ பார்த்த பொருள் தான் சொப்னத்துல வர்றதே தவிர, இதுவரைக்கும் எப்பொழுதுமே எங்கேயுமே பார்க்காத பொருள் ஏதாவது சொப்னத்துல வருதா? இல்ல. இந்த தியரி நல்லா இருக்கு. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எப்பொழுதோ ஏதோ ஒரு இடத்தில் பார்த்த பொருளை அனுபவித்த பொருளை மறுபடியும் அவன் சொப்னத்துல பாக்கிறான். புதுச ஒரு பிராணி ஏதாவது உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது இது என்னது. முயல் கொம்பை பாக்கிறான், முயல பாத்திருக்கான், கொம்பு பாத்திருக்கான், முயல் தலையில கொம்பு இருக்கா போல சொப்னத்துல பாக்கிறான், எதுவும் நடக்கல. என்ன பிறந்தண்ணில இருந்து திருஷ்டராஷ்டம் கண்ணால பார்த்ததே இல்லை, எதையும் எப்பவுமே பார்க்கல, வரக்கிறப்பவே கண்ணு இல்ல அவருக்கு. அவருக்கு சொப்னம் வந்ததுதான், அந்த சொப்னத்துல கருப்பான நாயை பார்த்தாரோ. இது கேக்குற உமக்கு கருப்பு வெளுப்பு எப்படி தெரியும்? என்னைக்காவது பார்த்ததுதான் இது கருப்பு இது வெளுப்புன்னு தெரியும். உமக்குதான் உப்ப பிறந்தாலே கண்ணே தெரியல கருப்பு வெளுப்புன்னு எப்படின்னா, அது தெரியாது எனக்கு, கருப்பு தான் அவர் அப்படின்னா போன ஜென்மாவில பாத்துருக்க. அதனால பார்த்த பொருளைத்தான் வரும் சொப்னத்துல. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருது, இந்த சொப்னத்தை பார்த்தவன் யார்? நான் பார்த்தேனா வேற யாராவது பார்த்தார்? நான் தான் தூங்கிட்டு இருக்கேன், தூங்குறப்பதானே சொப்னம் வரும். சொப்னம் வந்து தூங்கல, தூங்கின பிறகுதான் சொப்னம் வந்து படுத்தே தூங்கி போயிட்டேன், தூங்கின பிறகு சொப்னம் வந்தது. இப்ப இந்த சொப்னம் என்கிறது தூங்குற சமயத்துல வந்திருக்கு, ரைட். இந்த தூங்கும் பொழுது நீங்களே இல்லையே, அப்ப எப்படி தூங்கு சொப்னத்தை பார்த்து? நீங்க தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கல, மனசு கூட ஒஞ்சி போயிருக்கா போல இருக்க, மறுபடியும் சொப்னத்தை எப்படி பார்த்தேன்? ஒரு கேள்வி. ரெண்டாவது, சொப்னத்துல ஏதேதோ பொருளை பார்த்தீங்களா நீங்க? ஆமா பார்த்தேன். அது இருந்ததா இருந்து பார்த்தீங்களா இல்லாத பார்த்தீங்களா? ஏன் சார் இப்படி பிராண்டவங்க, நெக்ஸ்ட் டைம் சொப்னம் வந்தப்ப பார்த்து விட்டு சொல்றேன். என்ன தரம் பார்த்திருக்கேன் சொப்னம் குறைஞ்சில இருந்து, சின்ன குழந்தையா இருக்கிறப்பவே சொப்னம் வந்திருக்கு. அப்ப நீங்க பார்த்த பொருள், ஏதாவது சொப்னத்துல பார்த்த பொருள் இருக்கா இல்லையா? இருக்குன்னு நிச்சயமா சொல்ல முடியாது, ஏன்னா இருந்தா எங்க சார் போகும்? நான் பார்த்தேன் பொருள் எல்லாம், அது எப்படி பார்க்க முடியும்? ரெண்டாவது, அந்த பொருளை அங்க நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கா இல்ல வெளியில நீங்க போய் சொப்னம் பார்க்கல? காசியில போய் கங்கையில ஸ்நானம் பண்றா போல ஒருத்தருக்கு சொப்னம் வந்தது, அவர் இங்கதான் இருக்கார், 10 மணிக்கு படுத்துட்டார், 10:30 மணிக்கு எழுந்துட்டார், காசிக்கு போயிட்டு வந்தேன்னார். எந்த வண்டி அழைச்சன் போ? மலேசியன் ஏர்லைன்ஸ் தான், அது அழைச்சன் போ. ஒரு 1:30 போயிட்டு வர முடியுமா? முடியாது. ஆனா இவர் 10:30 முடிச்சுட்டார், முடிச்சுட்டு போது சொல்ற கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு வந்தேங்கிற. இப்ப ஒரு 1:30 இவர் அங்க காசிக்கு போயிட்டு வர முடியுமா? முடியாது. அதோட மட்டுமல்ல, காசியில இவர் ஃப்ரெண்ட பாத்துருக்க, பார்த்தபடி அவரோட பேசியிருக்க, இப்ப முழுச்சுட்டு இருக்க. இவர் முழுச்சுட்டு இருக்கிற சமயத்துல கக்கன் அவரே வந்து போன் பண்ற, நான் இப்பதான் காசியில உங்களை பார்த்தேன், நீங்க வேற, நான் இங்க என்ன இருக்கேன், காசியில போகலையேங்கிறார். அந்த ஆளு ஏன் சார் நிஜமா நீங்க சொப்னத்துல பார்த்திருந்தீங்களே ஆனால் அவர் உங்களை ஆமா நான் பார்த்தேன்னு சொல்லணுமோ இல்லையோ? பார்க்கலங்கிறாரு, நீங்க போய் சொல்றா அவ போய் சொல்றா தெரியலையே. அப்ப சொப்னத்துல பார்த்ததான ஒரு பொருளும் இல்லை, அதை நீங்க வெளியில போயும் பார்க்கல, சரீரத்துக்குள்ளதான் பார்த்திருக்க. அவ்வளவு பெரிய கங்கா நதி உங்க சரீரத்துக்குள்ள எப்படி இருக்கும்? அது அந்த கங்கையில நீங்களே எப்படி குளிக்க, நீங்க தான் பார்த்துட்டு இருக்கல, எப்படி குளிச்சுட்டு இருக்க சார்? இதெல்லாம் கன்ஃபியூஷன் அனாவசியமா எங்களை கேட்காதீங்க, நீங்க வெறும்னு பேசிட்டே இருந்தோம் அவ்வளவுதான், கேட்கத்தான் வந்திருக்கமே தவிர என்ன பண்ற. அப்ப என்ன, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு சமாதானம் தெரியல, நம்ம அனுபவிச்சுட்டு இருந்த போதிலும் இவைகளுக்கு சமாதானம் தெரியல. சாஸ்திரம் என்ன சொல்றது? சம்ருதத்வேனஹேதுனா மாண்டூக்கிய உபநிஷத்து, அந்தஸ்தானாத்து பாவானாம் சம்ருதத்வேனஹேதுனா. சொப்னம் நீங்க வெளியில போய் பார்க்கல, அந்த பொருள் இருக்கிற இடத்துல போய் பார்க்கல, உங்க மனசுல அந்த பொருள் உண்டாயிருக்கு. அந்த பொருளை நீங்க எங்க பாக்கறேன்? மனசுக்குள்ள பாத்துருக்கேன். மனசுக்குள்ள இருக்க அந்த பொருளை பாக்கிறதுனா மனசு அந்த பொருளை கற்பித்து அதை பார்த்திருக்கு. அப்ப அந்த கற்பித்து பார்த்ததான அந்த பொருள் இருக்கு, அந்த பொருள் நிஜமா இல்ல, இருக்கா போல பார்த்திருக்கு. ஆனா அந்த பொருளை ஒழிக்கிறது எது? நம்ம ஆத்மஸ்வரூபம். ஏன்னா ராத்திரி படுத்துருக்கு, இனி மாதிரி பௌர்ணமி இல்ல, அமாவாசை, அதுலயும் கலாபோ அமாவாசை, கொஞ்சம் கூட சந்தன் தெரிய மாட்டார். ஒரு 2 செகண்ட் கூட சந்தன் தெரிய மாட்டாராம், அப்படி கோரமான ஒரு அமாவாசைய. அன்னைக்கு ராத்திரி படுத்துட்டு இருக்க, கரண்ட் வேற போயிடுது, ஒரு வெளிச்சமும் கிடையாது, என்ன பண்ண போறேன்? அப்பொழுது மத்தியானம் 12 மணிக்கு மவுண்ட் ரோட்ல சுத்திட்டு இருக்க போல சோப்பனம் பாக்கிற பொருள் எல்லாம் கிளியரா தெரியறது, ரியலா தெரியறது. அந்த வெளிச்சம் எங்க இருந்து சார் வந்தது? நீங்க வெளிச்சத்தை பார்த்தீங்களா இல்லையா? பொருள் எல்லாம் பார்த்தீங்களா இல்லையா? எங்க இருந்து தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தா, அப்பா அதான் உன்னுடைய ஆத்ம ஜோதிஷம். இங்க நம்ம ஆத்ம ஜோதிஷம் இவ்வளவு வெளிச்சத்தோட இருக்கிற ஆத்ம ஜோதிஷ தைசாதம் சாப்பிட்டு மறைச்சிருக்கோம். யாருக்கும் தெரியல, கண்ண மூடினா இருட்டுதான் தெரியறதுங்கிறான். உள்ள அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு. அந்த ஆத்மஸ்வரூபம் அதனுடைய ஒளியில சொப்பனத்துல பொருளை பார்த்திருக்கோம். அந்த பொருளானது ஒன்னும் காலமே வந்தா இல்லையோ, யானையும் புலியும் ஏதாட்டியோ பார்த்து காலம் 100 செகண்ட்லயே இல்லாம போயிடும். அது எப்படியோ அதே போலதான் இங்க இருக்கிற பொருளும். ஏன்னா இங்க இருக்கிற பொருள் ஏதாவது சொப்னத்துல பாத்திரும், உங்க ஆத்துல உட்கார்ந்து இருக்கா போல பாத்தீங்க, உங்க ஆத்துல பார்த்த பொருளே அங்க இல்லையே, என்னாச்சு? நன்னா சாப்பிட்டு இருக்கேன் சார், இன்னைக்கு உங்க ஆத்துக்காரி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸா உங்களுக்கு பிடிச்சதான பொருளா பண்ணிருக்காங்க, நிறைய ஒரு ஜாஸ்தியாவே சாப்பிட்டுருக்கேன். முதல்ல அந்த மாத்த திருப்தி வரணும், சந்தோஷம் வரணும்னு உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, ஜாஸ்தியா சாப்பிட்டுருக்கேன், படுத்துட்டு இருக்கேன். படுத்துட்டு 5 நிமிஷத்துக்கே சொப்னம் வந்திருக்கு, சொப்னத்துல பசியா இருக்கா போல சொப்னம் கட்டணும். இவ்வளவு சாப்பிட்டு மறுபடியும் பசியங்கிறான் டாக்டர். என்ன சுவாமியினர் காலம்பு, நீங்க முழிச்சுட்டு இருக்கிற காரியத்துக்கும் சொப்னத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல, விப்ரதி பத்து மாறி இருந்தது. ஆகையால் அர்த்த விப்ரதி பத்தி இருக்கு. இருந்த போதிலும் எல்லாவற்றையும் நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கா, மூணையும் பார்த்தது நீங்க தான். முழிச்சென்றிருக்கும் பொழுது பொருள்களை பார்த்தது தாங்கள், சொப்னத்தை பார்த்தது தாங்கள், தூக்கத்தை பார்த்தது தாங்கள். இத நான் சொல்ல வேண்டாம், நீங்களே சொல்றேன். எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் தான் சொப்னத்தை கண்டேன், மறுபடியும் அந்த நான் தான் முழிச்சுருக்கேன். தூக்கத்துல வேற யாரோ தூங்கினா, சொப்னம் யாரோ பார்த்தா, நான் முழிச்சுருக்கேன்னு சொல்றேடா. எந்த நான் தூங்கினேனோ அந்த நானே சொப்னத்தை பார்த்தேன், அந்த நானே முழிச்சுட்டு இருக்கேன். இப்ப இந்த மூன்று நிலையிலையும் நீங்க சாட்சியா இருக்க, எதோடையும் சேரல, தனியா இருக்க, காலமே இருக்கிற பொருளை எல்லாம் ஒழிக்கிறது உங்க ஆத்மா, சொப்னத்துல பொருள்களை ஒழித்தது உங்க ஆத்மா, தூக்கத்தில் தாங்கள் தூங்குகிறீர்கள் என்று சொன்னது ஆத்மா. அந்த முழிச்சுட்டு நிம்மதியா தூங்கின சார், 10 நாள் அனுப்புறோம், மனசு சாந்தமா ஆனந்தமா தூங்கினேன். வேதாந்த கிளாஸுக்கு வர ஆரம்பிச்சேன், நல்ல தூக்கம் வந்துட்டு ராத்திரியே தூங்குவோம், ஆத்துக்கு போய் தூக்குவோம். என்ன விவகாரம்? இதை கேட்கும் பொழுது மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, ஒரு நிம்மதி இருக்கு. வீட்டுல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் இந்த கேட்கும் பொழுது மறந்து போகுது. ஏண்டா சீரியஸ கவனிச்சாலே புரியல, ஆனா அவரும் புரியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்க, நான் அவரும் கேட்டு. அது என்ன, அவர் பிசாச்சு பிடிச்ச போல கேட்க ஆரம்பிச்சோம்னா மறுபடியும் கேட்கணும்னு தோன்றது சார். அது புரியறதோ என்னைக்கு புரியறதோ தெரியல, அது அப்பறம் இருக்கட்டும். ஆனா விவகாரம் என்ன, அதுல ஒரு சுவை ஏற்பட்டிருக்கு. இப்ப இந்த மூன்று நிலைகளையும் பார்த்த ஆத்மா இருக்க பத்தில, எந்த நான் தூங்கினேனோ, எந்த நான் சொப்னத்தை பார்த்தேனோ, அந்த நானே அவைகளை நினைக்கிறேன் என்று நீங்க சொல்லிட்டு இருக்கல இந்த ஆத்மா, இதுதான் உங்களுடைய நிஜமான ஆத்மா. இதை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கார் அந்த ஜீவன் முக்தர். அதனாலதான் சொல்றார், கதாச்சித் ஜாகர்த்தியாம், கதாச்சித் சில சமயத்தில் ஜாகர்த்தியாம் முழித்துக் கொண்டிருக்கும் பொழுது விஷய கரணை சம்யவஹரன், புலன்களும் ஆப்ஜெக்ட்ஸும் இவர்களோட நடந்துகொண்டு, கதாச்சித் ஸ்வப்னஸ்தான விஷயான், சில சமயத்துல சொப்னத்தில் இருக்கக்கூடியதான பொருள்களையும் கண்டு, நிம்மதியா தூங்கிட்டு இருக்கேன். இந்த நிம்மதியா தூங்குறதுங்கிறது தூங்கிட்டு இருக்காரு, படுத்துட்டு இருக்கான், இந்த பக்கம் போடுறான், அந்த பக்கம் போடலாம், காலை தூக்கி போடுறான், என்ன பண்றான், காலம் முடிச்சுட்டு இருக்கான், என்னடா அதுக்குள்ள அப்படிங்கிறான். எவ்வளவு நேரம் தூங்கினாலும் தூக்கத்துக்கு மட்டும் ஒரு திருப்தி வர மாட்டேங்கிறது. 10 மணிக்கு படுத்தோம்னா காலமே 4 மணி ஆச்சு, டக்குன்னு எழுந்துக்க வேண்டாமா, சம்பவம் சந்தோஷமா எழுந்துக்க வேண்டாமா? யாராவது எழுப்பினாலும் ஒரு 5 நிமிஷம் போய் தூக்கம்,
அதுக்கு அப்புறம் தான்
அதுல இருக்கிற சுவை வேற எதுலயும் இல்ல. என்ன சுவாமி, அந்த தூக்கத்தை கண்டினியூ பண்ணணும்னு குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு தாத்தா வரைக்கும் அதே தான் பண்ணிட்டு இருக்கோம். அவ விவகாரம் என்ன, தூக்கத்துல ஒரு ஆனந்தம் காணப்படுறது. சௌஷுப்தம் கதாச்சித் சௌஷுப்தம் சுகம் அனுபவன்னேவ சததம் முனிர்ன வியாமோகம் பஜதி என தெரிஞ்சுட்டு இருக்கார். இதெல்லாம் சரீரத்தோட நின்னு போறது. இந்த இன்ப துன்பங்கள் எல்லாமே சுக துக்கங்களோ லாபாலாபங்களோ எல்லாமே இதுவரைக்கும் இந்த சரீரத்தை நான் இருக்கிற நினைக்கிற பரியந்தம். தூக்கத்துல ஏதாவது தோன்றதா, எது எப்படி வந்தாலும் தூக்கத்தில் நம்ம ஏதாவது அனுபவிக்கிறோமா, ஒண்ணுமே இல்லையே. ஏன், தூக்கத்திலேயே சரீர சம்பந்தம் இல்ல, ஆகையால் எல்லாத்தையும் விட்டுவிட்டான். இந்த மோட்சத்துல எப்பவுமே சரீர சம்பந்தம் இருக்க போறதில்ல, எனக்கு துன்பம் எப்படி வரும். ஆகையால் இதை அறிந்து கொண்டு சரீரத்துல ஒரு சம்பந்தம் இல்லாமல் தனியா தெரிஞ்சுட்டு இருக்கார். ஆகையால் ஒரு துக்கமும் துக்கம் இல்ல. முன்ன வியாமோகம் பஜதி குரு தீட்சமா, அந்த குரு கொடுத்த தீட்சையினால அஜானம் போச்சு, அதனால சௌக்கியமா இருக்கார். சரி இவ்வளவுதானா. கதாச்சித்யாசாவாசாஹ திவ்யம் பரதரஹா க்வசித் பஞ்சாஸ்யோத்தாம் ஸ்வகமபி ச ததான கடிகடே மனஸ்வினி சங்கஹ சுஜன ஹ்ருதயானந்த ஜனகஹ முனிர்ன வியாமோஹம் பஜதி குரு தீட்சாக்ஷததமா. மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான ஆசைகள், முக்கியமான ஆசை எதுன்னா இந்த சாப்பாட்டுக்கு அடுத்ததா இருக்கிற ஆசை எது, நல்ல ஆடை. இந்த ஆடையானது அது நல்லதுன்னு அவனுக்கு தோணிச்சு. சில பேர் வேலை வேலையில சுத்தமா இருக்கணும்னு நினைப்பான், சில பேர் ஃபேஷனபிளா இருக்கோமா, முதுகுல கூட பாக்கெட் வச்சுட்டு இருக்கான், என்ன பண்றது, கால எல்லாம் பாக்கெட் வச்சுட்டு இருக்கான், முழங்காலையும் கீழையும் அது குனிஞ்சுதான் எடுக்கணும், ஏண்டாப்பா அப்படி பண்ற, அது ஒரு ஃபேஷன். அங்கெங்க நாய்க்கு வால் தொங்குறா போல இங்க பேண்ட் தொங்கிட்டு இருக்கு, என்னமோ அதுல ஒரு ஆசை அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா பழைய நாள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லோருக்குமே இந்த ஆடைன்னா ரொம்ப இஷ்டம். இத நம்ம தேவதைகளுக்கு கூட அம்பாள் சொன்னா காஞ்சிபுரம் பட்டு போட போட்டு இருக்கணும் அப்படின்னு வச்சிருக்கோம், அந்த சிவப்பு இருக்கணும் அப்படியே. சில பேர் பாருங்க, சில ஆடைகள் அவ்வளவு ஒரு பக்தி இன்ட்ரெஸ்ட் வேற. ஒரு மாமி சொல்ற, எங்க கூறப்படவே நான் இப்ப 60 வருஷமா வச்சுட்டு இருக்கேன், 5வது வருஷத்துக்கு கல்யாணம் ஆச்சு, இத்தனை வருஷமாச்சு, 75 வருஷம் அதே கூறப்படவைத்தான் அன்னைக்கு வரலட்சுமி விருத தண்ணிக்கு தான் கட்டுவேன், மறுநாடு உள்ள வச்சிருவேன், அதுக்கப்புறம் 50 புடவை வாங்கியாச்சு, அதை பத்தி இல்ல. ஆனா அந்த கூறப்படவை மட்டும் வரலட்சுமி விருத்துக்கு ஒரு நாளைக்கு தான், வேற எதையும் கட்டுறது இல்ல. என்ன சுவாமி, அது அப்படித்தான், அந்த அரக்க கலர்ல இருக்கணும், அது அப்படித்தான். இப்ப எல்லாம் எல்லா கலரும் மாத்தி விட்டாங்க, கருப்பு கலர் கூட வாங்குறாங்க பூர்வப்படை வச்சு, இன்னைக்கு இது பண்ணப்படாதோ அது பண்றாங்க. ஆனா பழைய நாள் அந்த அரக்கலையே இருக்கணும், அது பத்திரமா இருக்கு. என்ன சுவாமி, அதுல ஒரு பக்தி இருக்கு மனுஷாளுக்கு. இந்த வஸ்திரத்துல ஒரு விசேஷம், எத்தனை இருந்தாலும் பாருங்க, புதுச்சு புதுசா சாரிங்கிறான், டிசைனர் சாரிங்கிறான், அதுக்கு பேர் வேற வச்சுட்டு இருக்கான், ஒவ்வொரு புடவைக்கும் பேர் உண்டு. அப்படி வச்சுண்டு அவ்வளவு விசேஷமாக பண்ணிட்டு இருக்க பாத்தேல. அப்ப என்ன, மனுஷனுக்கு எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்க, வஸ்திரத்துல. ஆனா இந்த ஜீவன் முக்தனா இருக்கிறவன் என்ன பண்ணார், உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷாலும் எப்படி இருக்காளோ அப்படி இல்லாமல் அந்த வஸ்திரத்தை பத்தி கேர் பண்ணாம இருக்கார். எப்படி வர்றாசாஹ, சில சமயத்துல திக்குகளே வஸ்திரமா வச்சிருக்கார் அப்படின்னு ஒண்ணும் கட்டிக்கல. திவ்யம் யாரோ கொண்டு வந்து கொடுத்தா, பட்டு பீதாம்பரம் அழகா கட்டிட்டு இருக்கார். கட்டிட்டு இருக்க இது எனது அப்படின்னு நினைச்சா அதுல ஒரு பிடித்தம் இல்லை. நம்ம வஸ்திரம் கட்டிட்டு இருந்தோம்னு வச்சுக்கலாம், அது அழுக்கல படப்படாது, இங்க உட்கார்படாது, அங்கே வெள்ளக்காரன் வந்த படம் எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் எல்லாம் போட்டுக்கணும் தான். என்னதான் எங்கேயாவது உட்கார்ந்து அழுக்கு தெரியும், நின்றுண்டே இருக்கணும் நீ. அவர் மட்டும் பேண்ட் சூட்டு போட்டு கருப்பு கலர்ல போட்டு அப்படியே உட்கார்ந்து இவெல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கணும், எங்கேயாவது உட்கார்ந்தா அழுக்கு படிச்சிடும், அவ்வளவுதான். தோச்சா போக இப்படின்னு சொன்னா நாமும் இதனோ ரொம்ப கர்வமா இருந்துட்டு இருக்கோம். விவகாரம் என்ன, நல்ல வஸ்திரமும் பிடிச்சதான வஸ்திரமும் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு கர்வம் தான் ஏற்படுறது. அதே போல சில பேர் யாரோ பக்தா கொண்டு வந்து கொடுத்தா பட்ட பேச நோன்னு சொல்லல. ஞாபகம் மனுஷன் எதையும் விரும்பவும் கூடாது, வெறுக்கவும் கூடாது. அதுதான் ஞானியினுடைய லட்சணம். விருப்பம் வேண்டாம், வெறுக்கலாமல் எல்லாம் வேண்டாம், எனக்கு எதையும் கேட்ட கொண்டு வராதிக்கோ அப்படின்னு சொல்லப்படாது. வெறுக்க ஆரம்பிச்சேன்னா வெறுத்தலும் விருப்பம் தான். ஞாபகம் சில பேர் முதல்ல வெறுப்பா, கொஞ்ச நாள் ஆனப்பறம் என்னடா ரொம்ப பாண்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். தம்பதிகளுக்கு முதல்ல சண்டை போட்டுப்போ கொஞ்ச நாள், சண்டை போட்டுடா என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் ஒன்னா போயிடுவா. இப்ப என்னடா முன்னால விட ரொம்ப ஜாஸ்தியா அட்டாச்சும், தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் ஆனா விவகாரம் என்னடா இந்த சண்டா போச்சு, சிலது வரதோ இல்லையோ பாப்பல்ல. அது போல இல்ல, இவர் எப்படி இருந்துட்டு இருக்கார், அதுல அட்டாச்மெண்ட் இல்லை. யாராவது அழகான வருஷம் கொண்டு வந்து கட்டிக்கோன்னு சொன்னா கட்டிக்கிற, விட்டுங்கன்னா விட்டுறத படம். ஞாபகம் வச்சுக்கணும், அது பிடித்தமும் இல்லை, வேணும் எனக்கூடியதான ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லை, வேண்டாம் எனக்கூடியதான ஹேட்ரட் அதுவும் இல்லை. விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் அப்படி இருக்கார். அதான் கதாச்சித பியாசாவாசா திவ்யம் பரதரா, யாரோ கொடுத்தா திவ்யம் பரதரா சிங்கத்தினுடைய தோலை கொண்டு வந்து கொடுத்தா. அதே புருஷன் இருக்க, வெறும் தோல் இருக்கே தோல் ஆடையாட்டம் அணையலாமா, சரே அது ஒன்னும் ஒரு வெறுப்பு இல்ல. பஞ்சாஸ்யோத்தாம் ஸ்வதமபி ததான கடிதடே, சில தோள்கள் நம்ம தொடலாம் உபயோகிச்சுக்கலாம். எது மான் தோல், புலி தோல், சிங்கத்தினுடைய தோல், மீது எதையும் தொடப்படாது. இப்ப எல்லாம் என்ன பண்ணிருக்கேன், பாம்பு தோலை எடுத்து அத லேடிஸ் ஹேண்ட்பேக்கா கட்டுறான், அதான் பத்திரமா இருக்கு, லெதர்னா அப்படின்னு அது வச்சுக்கிறான். அதே போலயே பெல்ட்டுக்கெல்லாம் லெதர் உபயோகப்படுத்துறான், செருப்புக்கெல்லாம் லெதர் உபயோகப்படுத்துறான். லெதரை தொட்டா கையில மடம் ஸ்நானம் பண்ண, தர்மசாஸ்திரம் எல்லாம் சொல்லப்படாது. சொன்னா அப்புறம் நீங்களே வருத்தப்படுவேன். அதை நம்ம ஃபேஷனா வச்சுட்டு இருக்கோம் லோகத்துல, தோலை தொடப்படாது. ஆனா இந்த மூணு தோல் மட்டும் எக்ஸப்ட். இது மான் தோல் ரொம்ப உசக்தியானது, புலி தோல் சிம்மத்தினுடைய தோல், அது நமக்கு இல்ல சன்னியாசிகளுக்கு. என்ன இவைகள் மேல உட்கார்ந்தேன்னா உங்களுடைய மனசு சாந்தி அடையுமா, தபஸ் பண்றதுக்கு தான் இதை வச்சுருப்பாங்க. அந்தந்த தோலுக்கு சில பொருளுக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கு. இந்த மான் தோல்ல உட்கார்ந்தாலும் மான் தோலை பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் பூநல்ல மான் தோலை வச்சிருப்பான். என்னடா மேர் இவன் காயத்ரி ஜபம் பண்றான்னு நினைச்சுண்டு, அந்த காயத்ரி ஜபம் பண்ற காலத்துல அது மனசு இங்கேயும் இங்கேயும் அலையாம இருக்கிறதுக்காக தான் மான் தோலை கொஞ்சம் வச்சிருந்தோம் அப்படி இங்க இருக்கு. அதே போலயே மான் தோல் உட்காந்து சைலாஜி நகுசோத்தரம் பகவத்கீதையில சொல்லும் பொழுது நீங்க தியானம் பண்றதுக்காக கர்ப்பங்கள் பரப்பிங்க, கர்ப்பாசனத்துக்கு மேல ஒரு அழகான மான் தோல் போட்டுங்க, அந்த மான் தோலத்துக்கு மேல ஒரு பட்டு வேஷ்டியோ பட்டு புடவையோ அதை வச்சுங்க, அதுக்கு மேல உட்காருங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்படி உட்கார்ந்து நாத்தியுச்சிதம் நாத்தினீட்டம், ரொம்ப ஹைட்டும் இருக்கப்படாது, ரொம்ப கேழியும் இருக்கப்படாது, சாதாரண உங்களுக்கு வசதியா உட்கார்ந்து அதுல கண்ண முண்டு தபஸ் பண்ணலையானால் உங்களுக்கு ஆத்ம தத்துவம் நல்லா புரியும் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்படி யாராவது சிங்கத்துடைய தோலை கொடுத்தா அதையும் பூசிக்கிறார், அதையும் கட்டிட்டு இருக்காரு. அதையும் அது என்ன, அது சொர சொரான்னு இருக்கும், கட்டினா கீரும், என்னால கட்டிட்டு இருக்காரு. மனஸ்வினி சங்கா, எதோடையும் சம்பந்தம் இல்லாமல் சுஜன ஹிருதய ஆனந்த ஜனகா, இத்தனைக்கும் அப்புறம் பாக்கணும். சுஜன ஹிருதய ஆனந்த ஜனகா, மற்றவர்களுடைய மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறவர். ஆனந்தத்தை கடையில இருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுக்க முடியாது, வேற யாரும் கொடுக்க முடியாது. ஆனந்தமானது நமக்குள்ளது தானா வரணும், நாம் நம்ம ஆத்மஸ்வரூபத்தை பார்த்தா தான் ஆனந்தம் வரும். போரும் எனக்குடையதான மனப்பான்மை யானுக்கு வரதோ அவன் நிச்சயமா ஆனந்தத்தை அடைவான். உங்களுக்கு என்ன வேணுங்கிறதோ அந்த பகவான் நிச்சயமா கொடுப்பார். கொடுக்கறது மட்டும் இல்ல, கொஞ்சம் நஞ்சம் இல்ல, நீங்க என்ன வேணுங்கிறதோ அதை விட அதிகமாவே கொடுப்பார். இருந்தாலும் நமக்கு அத அடையணும்னு அலைஞ்சுட்டு இருக்கான் பார்த்தேல, இதுதான் வேண்டாம். மனஸ்வி நிச்சயமா பகவான் நமக்கு கொடுப்பார் எனக்குடையதான் நம்பிக்கையோட. மிஸ்ஸங்கா எதோடையும் அட்டாச்மெண்ட் இல்லாமல். அடாடா நேற்று பட்டு பீதாம்பரம் கொடுத்தாரு கட்டிட்டு இருந்தமே அழகா இருந்தது, இன்னைக்கு எடுத்துட்டு போயிட்டாரு நம்ம கடைக்கலயே இந்த சிங்கத்து தோல கட்டிட்டு இருக்கேனேங்கிற கவலை இல்லையா, அதுவும் இல்லையா, சரி அப்படி இருக்காரு. மனஸ்வீனி சங்கா சுஜன ஹிருதய ஆனந்த ஜனகா, நல்ல வாழ்க்கைய மனசுல ஆனந்தத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆனந்தம் எப்படி உண்டாகிறது? ரமணாசிரமத்துக்கு போனா வெளியூர்காரெல்லாம் பகவான போய் ஒரு 100 கேள்வி கேட்கணும்னு பேட்ல எல்லா கேள்வியும் எடுத்துட்டு போனா, என்னடா ஆச்சுன்னு அவர் போய் உட்கார்ந்தார். இவாளும் போய் உட்கார்ந்து இருக்க அவ்வளவுதான், கேட்கவே இல்லை. காலமுறை எழுந்திருந்தா அவர் போயிட்டார், இவர் வந்துட்டார், என்னடா ஒரு கேள்வியும் கேட்கலையே அப்படின்னு பெரிய பேடெல்லாம் எழுதிட்டு வந்திருக்கேன்னார். எல்லா கேள்விக்கும் ஆன்சர் வந்துருக்கு, அவர் பேசவே இல்லையேன்னா ஒண்ணும் வேண்டாம். மகான்களுக்கு சமட்சத்துல உட்கார்ந்தா போதும் எல்லா போயிடும். ஏன்னா நீங்க நினைக்க கூடியதான கேள்வி கேட்கணும் என்று கருதுகிறீர்களே, அந்த கேள்விக்கு ஆன்சர் உங்ககிட்டயே இருக்கு. உங்ககிட்ட இல்லாத ஆன்சருக்கு எந்த கேள்வியும் வராது. எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் உங்ககிட்ட இருக்கு, ஆனா நீங்க பார்க்கல. மனச ஒருமைப்பாடாக நிறுத்தி நிலையானால் அந்த ஆன்சர் உங்ககிட்ட இருந்தே வரும், வேற எங்கிருந்து வராது. இன்னொருத்தர் சொன்னா நம்ம மனசுல ஏறாது இறங்காதுன்னு தானா வரணும். அப்ப இப்படி நீங்க எந்த கேள்வியை கேட்கிறீங்களோ, எந்த சமாதானம் உங்களுக்கு வரணுமோ, அது உங்களுக்கு தோணணுமே ஆனால் மனசுக்கு சாந்தி வரணும். மகான்கள் மனச சாந்தமா வச்சுட்டு இருக்கா, அவளுக்கு முன்னால போந்தா நம்ம மனசும் சாந்தியா இருக்கும் டெம்பரரியா. அப்பொழுது நமக்கு கேள்விக்கு சமாதானம் தானா வரும். மகான்கள் பக்தாள் பாகவதாள் எப்பொழுதுமே பகவந்தாமாவை சொல்லிட்டே இருக்கா, அவளுடைய மனசு சாந்தமா ஆனந்தமா இருக்கு. அவளை பார்த்தாலோ அவள்கிட்ட உட்கார்ந்தாலோ போறோம் வேற ஒன்னும் வேண்டாம், நம்ம மனசு சாந்தி அடையும், சந்தோஷமா இருக்கு. இதுதான் சந்தோஷத்தை கொடுக்கிறாருங்கிறது. ஒருத்தருடைய சந்தோஷம் ஒருத்தர் கொடுக்க முடியாது, ஆனா நீங்க சந்தோஷமா இருந்தா அந்த சந்தோஷம் 4 பேருக்கும் பரவருது. அவ்வளவுதான். முனிர்னவ்யாமோகம் பஜதி குரு தீட்சாட்சதமா. ஒரு நாளும் மனசு இந்த முனியானவர் கவலைப்பட மாட்டார். பிரமத்தை அடையிறது இல்ல, மோகத்தை அடையிறது இல்ல. ஏன்? குரு தீட்சாட்சதமா. எப்பொழுதும் அந்த குரு சொன்னதான அந்த ஆத்ம தத்துவத்தை மனசுல ஞாபகம் வச்சிருக்கார். மன்மனாபவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யத்தை கவுந்தேய. அந்த பகவத் சொல்றாரு பாத்தீங்களா, மன்மனாபவா எப்போ என்ன நனை அப்படின்னு, நீ எந்த பொருள் நினைச்சாலும் என்னையும் சேர்த்து நனை. அழகா பொருளை பார்த்தேன் கடையில, ஓஹோ பகவானுடைய விசித்திரம் நன்னா இருக்கு அப்படின்னு பாருங்களா. நன்னா இருக்கு நான் வாங்கணும் இன்னத்தை வாங்கறதுக்கு முன்னாலே நினைக்கிறத விட எவ்வளவு நன்னா இருக்கு, பகவான் எவ்வளவு தயார் பண்ணி வச்சிருக்க, நம்ம வாங்கலாமா நினைங்கலாம், பகவானோட சேர்த்துங்க. முதல்ல உங்க பொருளோட பகவானத்தோட சேருங்க, கொஞ்ச நாள் அனுப்புறம் பகவான் முன்னால தோணுவோர் பொருள் பின்னாலும். நமக்கு என்ன பண்ணா, நம்ம மனச அப்பப்ப பகவானோட சம்பந்தப்படும். அதனாலதான் மன்மனா பவா மத் பக்தோ பவா மத்யாசி பவா. நீங்க எதை பண்ணினாலும் பகவானுக்கு பகவானுக்கு நினைச்சுன்னு பண்ணுங்க. கடைக்கு போனோமா உப்பு வாங்கிட்டு இருக்கலாம் ஆத்துக்காரியே போங்க. எதுக்கு சார் பகவான் உப்பு வாங்கிட்டு ஆத்துக்காரி பகவான் நினைச்சுங்களா வேண்டாம். அதுக்காக சாப்பாடு போடாம நைவேத்தியம் பண்றதுன்னு சொல்லாதீ. ஆனா என்ன விவகாரம், எப்பவும் பகவானுடைய ஒரு சம்பர்க்கம் அதுல இருக்கும்படி பண்ணுங்களேன். எழுந்தாலோ உட்கார்ந்தாலோ தீர்த்தம் சாப்பிட்டாலோ எதை பண்ணினாலும் பகவான் நினைச்சுருக்குங்க, அவ்வளவுதான் சொல்றேன். மத்திய ஆதி மாம் நமஸ்குரு மாமே வைசேசி கவுந்தேய சொல்றேன்னு. அதே மாதிரி சர்வதா சர்வகாலமும் உள்ளூர் ஆத்ம தத்துவத்தையே கருதி அதிலேயே ரமித்துக் கொண்டிருக்க கூடியதான இவருக்கு ஆனந்தம் தானா வருது, ஒரு நாளும் கவலைப்படலை. கதாச்சித் சத்வஸ்தஹா க்வசிதமி ச ரஜோ வ்ருத்தி சுகதஹ தமோ வ்ருத்தி க்வாபி த்ரிதைரைத க்வாபி ச புனஹ கதாச்சித் சம்சாரி ஸ்ருதி பத விஹாரி க்வசிதஹோ முனிர்னவ்யாமோஹம் பஜதி குரு தீட்சாட்சததமஹா. நம்ம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம், ஒரு சன்னியாசியா இருக்கிறவர் எல்லாத்தையும் தாண்டினவர், ஞானியா இருக்கிறவர் எல்லாத்தையே வெறுத்துருவார், யாரோடையும் பேச மாட்டார், ஹிமாலயத்துல குகையில தான் உட்கார்ந்து இருக்கார், யாராவது கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வைவார் இப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். விருப்பு வெறுப்புகளே கிடையாது. பகவானுக்கு எப்படியோ அப்படித்தான். நமே ஜேஷ்யோஸ்தி நோப்ரியா, எனக்கு வேண்டியவனும் இல்ல வேண்டாதவனும் இல்லைங்கிறார் பகவான். அப்ப பக்தான்னா என்ன? பக்தா தேதீவ மேப்ரியான்னு இன்னொரு இடத்துல சொல்ற. பக்தர்களுக்கு என் மேல பிரியம், அப்ப மீதி பேர் பிரியம் இல்லையோ? அர்ஜுனன் டக்கு டக்குன்னு கேட்டுருவான், பக்தால் தான் பிரியம்னா மீதி பேர் பிரியம் இல்லையோ? இல்லேன்னு சொல்லிருந்தான்னு வச்சுங்களேன், அப்ப நீரும் லஞ்சம் வாங்குற பக்திங்கிற லஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லுவான் அர்ஜுனன். எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? ஆகையால் விவகாரம் என்ன சொன்னார் தெரியுமா? அப்படி இல்லப்பா, பக்தால் என்ன ரொம்ப விரும்புறா, ஆகையால் அவளுக்கு நான் விரும்புற மாதிரி காணப்படுறேன். நான் எல்லாரிடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். நெருப்பு இருக்க, பனிக்காலமா இருக்க, உடம்பு வட 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 வடன்னு ஆடிண்டு இருக்க, ஒரு மூலையில் நெருப்பு இருக்க, ஒத்தம் என்ன பண்ணினா நெருப்பு கிட்ட போனான், ஒத்தம் போகாம இங்கே இருக்கான். நெருப்பு என்ன பண்ணிச்சு? கிட்ட வந்தவனுக்கு பனிய போக்கடிச்சது, குளிர போக்கடிச்சது, எட்டி இருக்கிறது போக்கடிக்கல. அப்ப நெருப்புக்கு பட்சபாத்தமா, நெருப்பு வந்து சில பேருக்கு தான் பனிய போக்கடிக்கிறது, சில பேருக்கு போக்கடிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அதே மாதிரி பக்தன் என் பக்கம் திரும்பினான், ஆகையால் அவனுக்கு நான் பிரியமா இருக்கா போல காணப்படும். நீதி பேர் என் பக்கம் திரும்பல, ஆகையால் அவளுக்கு என்ன கண்டா பிடிக்கல. சோ விவகாரம் என்ன? எனக்கு எல்லோரும் சமானம் தான், எனக்கு ஃப்ரெண்டும் கிடையாது, ஒன்னும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது, யாரிடத்துலயும் வெறுப்பும் கிடையாது. என்ன யார் தியானம் பண்றாளோ, என்ன யார் பாக்கிறாளோ, என்ன யார் நினைக்கிறாளோ, அவளுக்கு எல்லா வசதிகளும் வருது. அதே மாதிரி தான் இந்த ஜீவன் முக்தனா அந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு இருக்காரு. சில சமயத்துல மட்டுக்காரு சத்துவ குணம் இருக்கக்கூடியதான மனுஷியால் நடுவுல இருந்தாரேயானால் இவரும் சத்துவ குணத்தோட இருக்க, பூஜை பண்ணிட்டு இருக்கா, ஜபம் பண்ணிட்டு இருக்கா, ஆச்சாரத்தோட இருந்துட்டு இருக்கா, உபநிஷத்துகள் எல்லாம் வாசிட்டு இருக்கா, ஜீவன் முக்தானந்தரை வாசிக்கிறா, அவ நடுவுல இருந்தாரையானால் ஜீவன் முக்தர். இவரும் அவளோட அது மாதிரியே இருந்துட்டு இருக்கா. ஏன்டா ஜனங்கள் எப்படி இருக்கோ அப்படி இருந்துருவோமே. கதாச்சு ரஜோபுரத்தி சுகதா, சில சமயத்துல ரஜோபுரத்தி சுகதா ஓடிட்டு இருக்கா மனுஷ, என்ன ஓடுறாளோ என்ன பண்றாளோ தெரியலையே. பாருங்க, பழைய நாள் மாதிரி ஒரு நிதானம்ங்கிறதே காணல. 4 மணிக்கு எழுந்துப்பா அப்படியே அலைஞ்சு வந்து 5 மணிக்கு ஸ்நானம் பண்ணிட்டு சந்தியாவந்தனம் பண்ணுவா 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 6:30 வரைக்கும். அதுக்கப்புறம் எழுந்துட்டு ஏதோ ராமாயண பாராயணம் அது இது படிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு அப்படி உத்தியோகத்துக்கு போறதா, இங்கே வயக்காட்டுக்கு போறதா, ஏதோ அப்படி பண்ணிட்டு நிதானமா சாப்பிட உட்கார்ந்தாங்கன்னா ஒரு 6 மணி நேரம் சாப்பிடுவா. அப்படி போயிட்டு சாயங்காலம் மத்தியானம் ஒரு 1.5 மணி நேரம் படுத்துட்டு எழுந்திருந்தா ராமாயணம் படிக்கிறதோ பாரதம் படிக்கிறதோ அப்படி போயிட்டு நிம்மதியா இருந்தா வாழ்க்கை. அவசரம்ங்கிறதே வாழ்க்கையிலே கிடையாது. இப்ப பாக்குறேன் எழுந்துக்கிறதுக்கு 6:30 எழுந்துக்கிறான், ஏன்னா அது முன்னால எழுந்திருந்தா பாப்பம் போல இருக்க. இந்த 6:30 எழுந்துக்கிறான், எழுந்துக்கிறதுதான் எழுந்திருந்தா பல உடைக்கினா ஸ்நானம் பண்ணிட்டா வெளியில வந்தா பேண்ட் போட்டு, முதல்ல இன்னும் சில பேர் ஷூஸ் போட்டு அப்புறம் பேண்ட் போட்டுட்டான், என்ன பிராரதம்? ஏதாவது கையில கொடுத்தா நின்றுண்டே சாப்பிடுறான். ஆனா அதுக்கு நடுவுல டிவி மட்டும் ஆன் பண்றது, அதை மறக்கறது இல்ல. ஓடுறான் சார், ஓடுறான். மட்டும் ராத்திரி எப்படி? ராத்திரியோ 10:00 or 11:00 வரா, இப்படின்னா போறது. வாழ்நாள் முழுக்க ஒரே அவசரம். இந்த ஓஜின் இருக்கக்கூடியதான் மனுஷன் எப்ப பாருங்க, மனசுல ஒரு நிம்மதி இருக்கா, முகத்துல ஏதாவது தோன்றதா, எப்ப பார்த்தாலும் ஏதோ பறி கொடுத்தா போலதான் ஓடுறான் சார். கொஞ்சம் பார்க்கணும், ஏன் மனசுல பகவானை பத்தி நினைச்சிட்டு இருக்கோம்னா எந்த கட்டங்கள் வந்தாலும் அவளை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுவோம் ஒரு நினப்பு ஒருத்தர் மனுஷன் தானே, மனுஷன் முகம் தெளிவா இருக்கு. அகத்தினுடைய அழகு முகத்துல தெரியும், ஆனா பண்றது இல்லையே மனுஷன். அந்த பகவானை கொஞ்ச நேரம் நினைக்க மாட்டேங்கிறானே. இப்படி ஓடிட்டு இருக்க மனுஷாளுக்கு நடுவுல இவர் இருந்தார்னா என்ன பண்றாரு? அவரும் ஏதோ அப்படியே பேசிட்டு இருக்காரு. இன்னும் சில பேர் சமோ உரத்தி இது நிறைய பார்த்து, எந்த அளவுக்கு டிவியில சீரியல் பார்த்துட்டு இருக்கான்னா இவனுக்கு கொரட்டை விட்டு தூங்கினாலும் டிவி ஆஃப் பண்ண மாட்டேங்கிறான். அப்படியே ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி முடிச்சுக்கிறான், ஓஹோ என்னாச்சு திரும்பி பார்க்கலாம். அந்த அளவுக்குன்னா அந்த பதார்த்தத்தோட ஐக்கியம் ஆயிட்டோம் நம்ம ஜனங்களுக்கு. சமோ விருத்தி மனசுல ஒரு தாமசிகமான குணம், இந்த பக்கம் அந்த பக்கம் அசையறது இல்ல, அதையே பார்த்துட்டு அதனால்தான் டாக்டர் அண்ணா காலம்பறது ஒரு மணி நேரம் ஓடுன்னாரு. என்ன நீ எப்பவுமே கிளம்புறதே இல்லையே, இப்படி ஓட வச்சாதான் ஓடுவேன். சமோபுரத்திற்கு இந்த மூணு நில ஜனங்கள் எப்படி இருக்காளோ அதுக்கு தக்கவாறு தானும் நடந்துக்கிற. தனியா இருக்கும் பொழுது எப்படின்னா இந்த மூணுக்கும் அப்பாற்பட்டதாக, அந்த சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் மூன்றுக்கும் அப்பாற்பட்டதாக எந்த ஆனந்தமான ஒரு ஆத்மஸ்வரூபம் இருக்கோ அந்த ஆத்மஸ்வரூபத்தில் அங்கே தமோகுணத்தை ரஜோகுணத்தினால் தமோகுணத்தை ஜெயிச்சார், சத்துவகுணத்தினால ரஜோகுணத்தையும் ஜெயிச்சார். அப்படியே பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு மூணு குணங்களுக்கும் அப்பாற்பட்டதாக ஒரு ஸ்வரூபம். அத்யாத்ம யோகா அதிகமேன தேவம் மத்வா தீரோ ஹர்ஷசோக ஜஹாதி. புலன்களை மனசுல அடக்கினார், மனசை புத்தியில அடக்கினார், புத்திய ஹிரண்ய கர்ப்ப புத்தியோட சேர்த்தார், பிராணல்ல அடக்கினார். பிறகு வேற எதையும் நினைக்காமல் ஆத்மாவை மட்டும் நினைக்க தொடங்கினார். இதுதான் அத்யாத்ம யோகம். எல்லோரும் பண்ணலாம். இது பொண்ணும் ஒரு பெரிய அது வேணும் இது வேணும் ஒண்ணும் வேண்டாம். மனசுனால வேற எதை போலயும் நினைக்காம ஒரு பத்து நிமிஷம் இருப்போம் ட்ரை பண்ணா போறோம். எதையும் பாக்கறதுல எதையும் கேட்கறதுல எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணம் வராம தடுப்போமே, அவ்வளவுதான் பண்ண சொல்லு. இப்ப ராமாயணம் வாசிக்கணும், ஏதோ மந்திரத்தை பண்ணணும், ஏதாவது சொல்லிருக்கோமா? யாரும் சொல்லல, எல்லோரும் பண்ணலாம். புமான்களோ ஸ்திரீகளோ எல்லோரும் பண்ணலாம். இப்படி ஒரு மனசை நிறுத்தினா மனசுலோனி மர்மமலனுங்கிற தியாகையர்வள் மனசு சுவாதீனமாயிட்டே மறை மந்திர தந்திரமும் லேலாங்கிற இந்த மனசு நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்களா? மந்திரம் பண்ணா ஒண்ணும் வேண்டாம். அது பண்றதுக்காகத்தானே இத்தனையும் தெரியலையது ராமா பக்தி மார்க்கமும். எப்படி பக்தி பண்றதுன்னு தெரியலையே மனுஷியாளுக்கு. என்ன பண்றார்? இதெல்லாம் தாண்டி அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்திலேயே நிக்கிறான். கதாச்சித் குவாபி திரைதய ரஹிதா குவாபித புனா. இப்படி இருந்தால் ஜனங்கள்லாம் என்ன பண்றா தெரியுமோ, அவளுடைய கஷ்டங்களை வந்து இவர்கிட்ட சொல்லிக்கிறார். சொல்றப்பா எங்க கிட்ட வராதப்போ அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல. அவர் பாக்கிறார், நான் எப்பொழுது இந்த மூன்றுக்கும் அப்பாற்பட்டதான நிலையில இருக்கேனோ எந்த சம்சாரமும் என்ன ஒண்ணுக்கு ஒண்ணு பண்ணாது. என் ஆத்மாவை என் சரீரத்தையே நான் எனது என்று நினைக்காத எனக்கு மற்றவர்களுடைய கஷ்டத்தை மட்டும் ஏதாவது பண்ண போறதோ ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் அவர் சொல்லும் பொழுது கேட்டுக்கிறார். என்ன சில பேருக்கு அநேக பிரமங்கள்ல இது ஒண்ணு, நம்ம கஷ்டம் வந்தா இன்னொருத்தருக்கு சொல்லிண்டா போகும். இது யாருக்கையாவது அப்படியே சொல்லி பண்ண சார், அப்பதான் கொட்டிட்டதான் போகணும். கொட்டினா ஒண்ணும் போகாது, ஜாஸ்தி ஆகும். ஏன் தெரியும்? இன்னொரு தானே நினைச்சிட்டு இருக்காரு. அண்ணார் அப்படி வச்சாரு, இன்னார் இப்படி வச்சாரு, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொன்னா நீங்க மறக்க கூடியது கூட இன்னொரு தரம் சொல்லி மறக்காம பண்ணிட்டு இருக்காரு. யார்கிட்ட சொல்லணும்? எல்லாத்தையும் பகவான்கிட்ட விட்டுடணும். அவ்வளவுதான், பகவான்கிட்ட சொல்ல வேண்டாம். என்ன, உங்க மனசுக்குள்ளேயே பகவான் இருக்கிறதா நடந்த விஷயங்கள்லாம் அப்பவே அறிஞ்சுண்டார். அவர்கிட்ட தனியா நீங்க சொல்ல வேண்டாம். அம்மா எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்ல நீங்க தியானம் பண்ணினா போதும். அது பண்ண மாட்டேங்கிறோம். இந்த ஞானி அதை தெரிஞ்சுட்டு இருக்கார், எல்லாத்தையும் விட்டார் ஆத்மாவுக்கு. யாராவது சொன்னா அவளுக்கு ஒரு சந்தோஷம் வரட்டும், இதை சொல்றதுனால அவளுக்கு ஒரு சந்தோஷம் வருது, அதனால நமக்கு என்ன அப்படின்னு கேட்டுக்கிறான். இவர் லோகத்தில் இருக்கக்கூடியதான துன்பங்களையும் விஷயங்களையும் கேட்டுக்கொண்டிருந்த போதிலும் அவர் என்ன பண்ணிருக்காரு? ஸ்ருதி பத விஹாரி, வேதங்கள் சொன்னதான மார்க்கத்தில் அசைஞ்சிட்டு இருக்கார். அவருடைய மனசுல எப்பொழுதும் உபனிஷத்து புரிந்தே இருக்கு. இந்த இந்த ஒரு டிசிப்ளின் நமக்கு வரணும். அப்பப்ப அந்த உபனிஷத் வாக்கியங்கள் மனசுல ஞாபகம் வந்துட்டே இருக்கணும். கட்ட உபனிஷத்தா ஆகட்டும், முண்டக்க உபனிஷத்தா ஆகட்டும், ஏதோ ஒரு உபனிஷத் வாக்கியம் மனசுல சொல்லிட்டு அதையே தியானம் பண்ணிட்டு இருக்கணும், அதையே மனநம் பண்ணணும். இப்படி பண்ணிட்டே இருந்தோமே ஆனால் என்ன ஆகும்னா, உங்க மனசு வேற எதோடையும் சேராது. இப்ப நமக்கு ப்ராப்ளம் என்னடா, மனசு எல்லாத்தோடையும் சேர்றது ஊர்வம்பெல்லாம் மனசுக்கு வேணும். என்ன வேண்டாம் நினைக்கிறாளோ அதெல்லாம் மனசு வேணும் அப்படின்னு படிச்சுக்கிறது, புடிச்சுக்கிறது எல்லாத்தையும். அது புடிச்சுட்டு அதை விட மாட்டேங்கிறது, அந்த மனசனுடைய சுபாவம் அப்படியாச்சு. இந்த மனசுக்கு நீங்க அந்த பகவானுடைய நாமாவையோ அல்லது உபனிஷத் வாக்கியத்தையோ கொடுத்தடையானால் அதிலேயே ரசிச்சிடும். இதுதான் மன நம்மனது. சோ இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம், இது எப்படி சொல்றது, வேற எதுவும் சொல்லலாம், நம்ம வாழ்க்கையில உபயோகப்படுமா அப்படின்னு நினைச்சோண்டோ, இல்ல புராணங்கள்ல இதை பத்தி எங்கேயாவது சொல்லியிருக்காளோ, பகவத்கீதையில எங்கேயாவது சொல்லியிருக்காளோ? சார்
காசை பத்தி நினைக்கவே பொழுது இல்லை. உபனிஷத்துல வந்து யார் நினைப்பான் அப்படின்னு சொல்லப்படாது. இத நீங்க நினைக்க தொடங்கினா மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். மகாலட்சுமி தாயார் எப்படின்னா வேணும் வேணும்னு கேட்டா எட்டி போயிட்டு இருப்பார். ஒரு நமஸ்காரம் பண்ணி ஒரு இடத்துல இருந்தா தானே கிட்ட ஓடி விடுவான். ஏன்னா நீங்க நல்ல வழியில இருக்க. வேற ஒண்ணும் இல்லையே, பகவான பார்த்து நினைச்சிருந்து அவருடைய பாதத்துல துளசி தளத்தை போட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க அவ்வளவுதான். மகாவிஷ்ணுக்கு நமஸ்காரம் பண்ணினா மகாலட்சுமி தாயார் ஓடி வந்துருவான். நமக்கு தெரியாம லட்சுமி அஷ்டோத்திரத்தை பண்ணிட்டு இருக்கான். மகாவிஷ்ணுக்கு ஒரு தொடர்ச்சி செலவு வைக்கிறது இல்ல. ஆத்துக்காரர் மரியாதை பண்ணலன்னு யாராவது வருவாளா? லோகத்தில் இருக்கிற ஸ்திரீகளே கிட்ட பார்க்க மாட்டா. அம்பாள் வருவாளா? என்ன பண்ணணும்? நாம இந்த ராமனுடைய வேடமோ கிருஷ்ணனுடைய வேடமோ வச்சோண்டு ஒரு தொடர்ச்சி இதில் போட்டு நமஸ்கார பண்ணதா? அப்புறம் மகாவிஷ்ணு ஜாயாரம் நினைங்க வேண்டாம். இந்த அந்த மனசுல அந்த பாவனை இருக்கணும். பாவனை இருந்தது ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்துருது. அதனால கதாச்சித் சம்சாரி ஸ்ருதிபத விஹாரி. ஸ்ருதிபதம் வேதாந்தத்துல சொன்னதான மார்க்கங்கள், வேதத்துல சொன்னதான மார்க்கங்கள், அதுலயே மனசு சுத்தின்றே இருக்க. அதான் ஞானியருடைய லட்சணம். நம்ம இத பார்க்கணும். இத அப்பப்ப நம்ம வச்சுக்கலாமோ இல்லையோ ஒண்ணு கட்டம் இல்லையே. கேட்ட ஒரு உபநிஷத்து நாலு வாக்கியங்கள், அந்த நாலு வாக்கியங்களும் என்ன அர்த்தம்? முழுக்க உபநிஷத்து ஞாபகம் இல்லையா? எது வரைக்கும் ஞாபகம் இருக்கோ அது வச்சுக்கல. அதையே நினைக்கிறேன். அப்பப்ப ஸ்ருதிபத விஹாரி க்வசிதஹோ முனின் அவ்யாமோகம் வஜதி குரு தீட்சாட்சததமா. சரி, ஞானியா இருக்கிறவர் பேசுவாரா பேச மாட்டார்? என்னென்ன சந்தேகம்! ஞானியை போய் நீங்க எங்கெங்கயும் தேட வேண்டாம், உங்க நடுவுலயே இருக்கார். இருந்தாலும் நமக்கு என்ன, ஞானி எப்படி இருக்கார்? ஞானி தான் ஞானின்னு சொல்ல மாட்டார். நெத்தியில ஐம் ஐம் ஞானி அப்படின்னு எழுதிக்க மாட்டார். நமக்குள்ளேயே இருக்கார். ஆனா நம்ம பார்க்கணும் அவர் எப்படி பழகிறார், எப்படி இருந்திருக்காரு. தெரிஞ்ச தானா தெரிஞ்சது ஒண்ணுமே வேண்டாம். யார பார்த்த மாத்திரத்தினால நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகிறதா ஞானியா இருக்கலாம். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு சொல்லும். அவர் பேசுவாரா பேச மாட்டாரா? எதை பேசுவாரா எதை பேச மாட்டார்? பேசினா இன்னொருத்தருக்கு இனிமையா பேசுவார், இல்லைன்னா மௌனமா இருப்பார். அவ்வளவுதான். இந்த புராணங்கள்லாம் பேச மாட்டார், உபயோகம் இல்லாத வார்த்தையை பேச மாட்டார். அது என்னங்கிறது அடுத்த ஸ்லோகம் சொல்றது. இத அடுத்த சனி